My message focuses.
நமது அன்றாட வாழ்வில் உண்மையில் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முயற்சிப்பதின் முக்கியத்துவத்தை எனது செய்தி மையப்படுத்துகிறது. நம் ஒவ்வொருவருக்கும் அறிவுறுத்தவும் ஆசி பெற செய்யவும் கர்த்தரின் ஆவிக்காகவும் அவரை அழைக்கவும் நான் ஜெபிக்கிறேன். 1839 டிசம்பர் மாதத்தில் மிசோரி பரிசுத்துவான்களுக்கு இழைக்கப்பட்ட தவறுகளுக்கு இழுப்பிட்டை நான் நாட வாஷிங்டன் டிசி இருந்தபோது ஹைரம் ஸ்மித் ஜோசப் ஸ்மித்திலே ஹிக்பி எழுதுவதாவது, தலைவருடன் எங்கள் நேர்காணலில் அவர் எங்களை விசாரித்து கொண்டிருந்த போது அந்நாளிலுள்ள மற்ற மதங்களிலிருந்து நமது மதத்தை நாங்கள் வேறுபடுத்தி கொண்டிருந்தோம். ஞானஸ்தானம் கொடுக்கும் வகையிலும் கைகளை வைத்தால் பரிசுத்த ஆவியின் வரத்திலும் நாங்கள் வேறுபட்டிருக்கிறோம் என சகோதரர் ஜோசப் ஸ்மித் சொன்னார். மற்ற எல்லா சலுகைக்கும் பரிசுத்த ஆவியின் வரத்தில்தான் அடங்கியிருக்கிறது என்று நாங்கள் கருதுகிறோம். தெய்வீகத்தின் மூன்றாவது அகத்தினரே பரிசுத்த ஆவி. அவர் பரிசுத்த ஆவியின் ஒரு பிரமுகராயிருந்து சத்தியம் அனைத்துக்கும் சாட்சி அளிக்கிறார். பரிசுத்த ஆவியின் வல்லமை வரம் இரண்டையும் பூமியில் உள்ள ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பரிசுத்த ஆவி வெளிப்படுத்தினார். ஞானஸ்தானத்திற்கு முன்பே ஒரு நபரின் மேல் வல்லமை வரலாம். இயேசு கிறிஸ்துவே இரட்சகர் என்றும் மீட்பர் என்றும் ஒப்புக்கொள்ளும் சாட்சியை அது இருக்கிறது. இரட்சகரின் சுவேஷத்தின் மார்மன் புத்தகத்தின் மறுஸ்தாபித்தத்தின் உண்மை நிலை மற்றும் ஜோசப் ஸ்மித் தீர்க்கதரிசிய அழைப்பின் சத்தியத்தின் ஒரு நிச்சயத்தை பரிசுத்த ஆவியின் வல்லமையின் மூலமாக உண்மையாக விசாரிப்பவர்கள் அடையலாம். மெல்கிசேதேக் அரசாத்தியத்தை தரித்தவர்கள் மட்டுமே கைகள் வைத்து அந்த ஆசாரியத்துவ பரிசுத்த ஆவியை கொடுக்க முடியும். நமது பாவங்களின் மீட்பராக நாம் ஒவ்வொருவரும் மனஸ்தாபப்பட்டு ஞானஸ்தானம் பெற வேண்டும் என கர்த்தர் பிரகடனம் செய்தார். அதாவது நாம் தண்ணீரில் ஞானஸ்தானம் பெற வேண்டும், அதன் பின்பு அக்னியின் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம் பெற வேண்டும். விசுவாசமுள்ளவர்கள் எவராயினும் அவர்கள் கைகள் வைக்கப்பட்டதால் தான் அவரது சபையில் திடப்படுத்தப்பட வேண்டும் எனவும் அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியின் வார்த்தை அவர் அருளுவார் என்று கூறினார். அப்போஸ்தலர் பால் கேட்கப்பட்ட போது இந்த பழக்கத்தை எபீசியர்களுக்கு அவன் தெளிவாக்கினான். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எதற்கு ஞானஸ்தானம் பெறுகிறீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல் யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாயிருக்க வேண்டும் என்று ஞானஸ்தானத்திற்கு சொல்லி மன திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தானே என்றான். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்களுக்கு வந்தது. முழுக்கு ஞானஸ்தானம் என்பது சுவேஷத்தின் அறிமுக நியாயமாயிருக்கிறது. அது நிறைவு பெறும் பொருட்டு ஆவியால் ஞானஸ்தானம் பெறுவது தொடர வேண்டும். பரிசுத்த ஆவியை வரவேற்பதற்கு ஞானஸ்தானம் ஒரு பரிசுத்த நியாயமாயிருக்கிறது எனவும் அது வடிகால திறவுகோலாகவும் இருந்து அதன் மூலமாக பரிசுத்த ஆவி அருளப்படுகிறது எனவும் தீர்க்கசரதி யோசப் ஸ்மித் விளக்கினார். ஒரு புதிய அங்கத்தினரை திடப்படுத்துதல் மற்றும் பரிசுத்த ஆவியின் வரத்தை அருளுதல் என்ற இரண்டு நியமமே எளிதானது, மகத்துவமானது. தகுதி பெற்ற மெல்கிசேதேக் ஆசாரியத்துவத்தை தரித்தவர்கள் ஒரு நபரின் தலைமேல் கைகளை வைத்து அவன் அல்லது அவளின் பெயரை அழைக்கிறார்கள். பின்னர் பரிசுத்த ஆசாரியத்துவத்தின் அதிகாரத்தாலும் இரட்சகரின் நாமத்தினாலும் அந்த நபர் பிற்கால பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்துவின் சபையில் திடப்படுத்தப்படுகிறார். மேலும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். இந்த நியமத்தின் எளிமை அதன் முக்கியத்துவத்திற்கு நாம் கவனம் செலுத்த நிறுத்தாமல் இருக்க காரணமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை பெற்று கொள்ளுங்கள் என்ற இந்த மூன்று வார்த்தைகள் ஒரு மந்தமான அறிக்கை அல்ல, மாறாக அவைகள் ஒரு ஆசாரியத்துவ கட்டளையால் அமைக்கப்பட்டு செயல்பட ஒரு அதிகாரபூர்வமான எச்சரிக்கையாயிருந்தது. அது செயல்படுத்தப்பட்டுவதற்காயில்லை. இந்த நியமத்தை நாம் பெறும்போதும் வாஞ்சிக்கவும் நாடவும் செயல்படவும் தகுதியாக வாழவும் ஒரு பரிசுத்த தொடரான பொறுப்பை நாம் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்கிறோம். அதாவது பரிசுத்த ஆவியும் ஆவியின் வரங்களின் செயல்களையும் உண்மையில் நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஏனெனில் ஒருவரின் மேல் ஒரு வரம் அருளப்பட்ட அவர் வரத்தை பெறாவிட்டால் அதில் அவருக்கு லாபம் என்ன? அவருக்கு கொடுக்கப்பட்ட வரத்தில் அவர் ஆனந்தமடையவதில்லை, வரத்தை கொடுத்தவரையும் ஆனந்தமடைய செய்வதில்லை. தொடரும் நடைமுறையான தெய்வீகத்தின் மூன்றாவது நபரின் துணையை நாட இந்த அதிகாரபூர்வமான எச்சரிக்கை செய்ய நாம் என்ன செய்ய வேண்டும்? முதல், பரிசுத்த ஆவியை பெற நேர்மையாய் வாஞ்சிப்பது. சரியான சந்தர்ப்பத்தில் பரிசுத்த ஆவியை நமது வாழ்வில் வரவேற்பது. மூன்றாவது, தேவனின் கட்டளைகளுக்கு உண்மையாக கீழ்ப்படுவது அவசியம். முதலில் பரிசுத்த ஆவியின் துணைக்காக நாம் வாஞ்சிக்க வேண்டும், ஆர்வமாயிருக்க வேண்டும், நாட வேண்டும். நீதியான ஆசிகளை பற்றி ஒரு மகத்தான பாடத்தை மார்மன் புத்தகத்தில் விவரிக்கப்பட்டுள்ள போதிக்கிறேன். உண்மையான சீஷர்களிடமிருந்து நீங்கள் நானும் கற்றுக்கொள்ளலாம். அவர்கள் தாங்கள் மிகவும் வாஞ்சித்த காரியத்துக்காக ஜபித்தார்கள். பரிசுத்த ஆவியானவரை தங்களுக்கு தரப்படும்படி வாஞ்சித்தார்கள். அதே போல நாம் மிகவும் வாஞ்சிக்க வேண்டிய, அதாவது பரிசுத்த ஆவிக்காக சிரத்தையாகவும் தொடர்ந்தும் ஜெபிக்க நாம் நினைவு கூறுகிறோமா? அல்லது உலகத்தின் காரியங்களிலும் அன்றாட வாழ்க்கை நடைமுறையில் நாம் கவரப்பட்ட அனைத்து வரங்களின் இந்த பெருமதிப்பை சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறோமா அல்லது உதாசீனப்படுத்துகிறோமா? நமது வாழ்வில் பரிசுத்த ஆவியினரின் துணைக்கான நமது சரித்திர சிரத்தையான நிலையான வாஞ்சியில் அவரை பெறுதல் ஆரம்பமாகிறது. பரிசுத்த ஆவியை நாம் கட்டாயப்படுத்துவோ பலவந்தப்படுத்தவோ கட்டளையிடவோ முடியாது. மாறாக நம்மை அவர் நம்மிடம் வேண்டிக் கொள்கிறதை போன்ற பண்போடும் மென்மையாகவும் நாம் அவரை வரவேற்க வேண்டும். பரிசுத்த ஆவியின் துணைக்காக நமது அழைப்புகள் அநேக வழிகளில் நடைபெறுகிறது. உடன்படிக்கைகளை செய்தல் மற்றும் கை கொள்ளுதல் மூலமாக, தனிமையாகவும் குடும்பங்களாகவும் செய்கிற சிரத்தையாக ஜபத்தால், வேதங்களை கருத்தாய் தேடுதல், குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் பொருத்தமான உறவுகளை பலப்படுத்துவதன் மூலமாகவும், நண்பர்களின் சிந்தனைகளையே செயல்களை மற்றும் வார்த்தைகளை நாடுவதால், நமது வீடுகளில் பரிசுத்த ஆலயங்களில் சபையில் தொழுவதால், மாறாக உடன்படிக்கைகளையும் ஒப்புக்கொண்டுதல்களை பற்றி சாதாரணமான எடுத்துக்கொள்ளுதல் அல்லது அவைகளை மீறுதல் ஜபத்திற்கும் வேதங்களை படிப்பதற்கும் தவறுதல்
contrary to that which has been spoken, that ye do withdraw yourselves from the Spirit of the Lord, that it may have no place in you to guide you in wisdom's paths, that ye may be blessed, prospered, and preserved.
தேவனின் கற்பனைகளுக்கு நேர்மையாய் கீழ்ப்படிதல் பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு அத்தியாவசியமாயிருக்கிறது. தருவிருந்து ஜபங்களை நாம் கேட்கும்போது ஆபத்திலும் தண்ணீரிலும் தகுதியுள்ளவர்களாக பங்கேற்கும் போது ஒவ்வொரு வாரத்திலும் இந்த சத்தியம் நமக்கு நினைவுபடுகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நம்மேல் ஏற்றுக்கொள்ள எப்போதும் அவரை நினைவில் கொள்ள, அவரது கற்பனைகளை கை கொள்ள நமது விருப்பத்தை நாம் பெருத்தனை செய்யும்போது எப்போதும் அவரது ஆவி நம்மோடு இருக்கும். நாம் ஜபத்தில் இருக்கும்போது வேதங்களை படிப்பதற்கான காரணங்களை கருதி கொள்ளுவோம். ஆம், அவரது குமாரனின் நாமத்தில் பரலோக பிதாவிடம் ஜபிக்கும் தொடர்பு கொள்ள நாம் ஆவலாயிருக்கிறோம். ஆனால் பரலோக பிதாவையும் அவரது நேசகுமாரனையும் நாம் எப்போதும் நினைவு கூறவும் பரிசுத்த ஆவியின் தொடர்ந்து துணைக்காக தேவைப்படுகிறதுமான வழிகளே இந்த பரிசுத்த பழக்கங்களுக்கு அடிப்படையாகும். கர்த்தரின் ஆலயத்தில் ஓய்வு நாள் கூட்டங்களிலும் நாம் தொழுது கொள்வதன் காரணங்களை நினைத்து பாருங்கள். ஆம், மரித்து போன நமக்கு அன்பானவர்கள் ஆலயத்திலும் நாம் வாழக்கூடிய தொகுதிகளிலும் கிளைகளிலும் நமது குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் நாம் சேவை செய்கிறோம். ஆம், நமது சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில் நாம் காணக்கூடிய நீதியான சமூக ஈடுபாட்டில் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனால் அடிப்படையில் பரிசுத்த ஆவியிடமிருந்து ஆசீர்வாதங்களையும் அறிவுரைகளையும் நாடவே நாம் ஒற்றுமையாய் ஒன்று கூடுகிறோம்.
The commandments from God we obey, and the inspired
நாம் கீழ்ப்படுகிற தேவனிடமிருந்துள்ள கற்பனைகளும் நாம் பின்பற்றுகிற சபை தலைவர்களிடமிருந்து வருகிற உணர்த்தப்பட்ட ஆலோசனைகளும் பரிசுத்த ஆவியின் துணையை பொருத்துவதற்கு அடிப்படையில் மையப்பட்டிருக்கிறது. கட்டளையில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் பூர்ணமாய் நிறைவேற்ற கவனமாய் கீழ்ப்படிய வேண்டும். ஆம், அவர்களுடைய விசுவாசத்திற்கேற்ப அவர்களுக்கு நடப்பிக்கப்பட்டது. மேலும் அவர்கள் ஒவ்வொரு நாளும் தேவனை ஆகிய தங்கள் கர்த்தரை நினைவு கூற கவனமாய் இருக்கிறார்கள். ஆம், அவர்கள் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய நியாய தீர்ப்புகளையும் அவருடைய கட்டளைகளையும் தொடர்ந்து கை கொள்கிறார்கள். பூமி முழுவதிலும் பரலோக பிற்கால பரிசுத்தவான்களில் இயேசு கிறிஸ்து சபையே ஒரு மையமாக ஜீவிக்கிற சபை என கர்த்தர் பிரகடனப்படுத்தினார். பரிசுத்த ஆவியின் செயல்களாலும் வரங்களாலும் இது ஒரு ஜீவிக்கிற சபை. ஆசாரியத்துவ பூமியின் மேல் இருக்கிற மற்ற பரிசுத்த ஆவியை நாம் பெற முடிகிற ஒரு காலத்தில் நாம் வாழ்வதில் நாம் எவ்வளவாக ஆசீர்வதிக்கப்படுகிறோம். தீர்க்கதரிசி யோசப் ஸ்மித் இறந்த சாட்சியாய் மீர்ந்த ஏராளமான ஆண்டுகளுக்கு பின் தலைவர் பிரகம் யாங் அவர் தரிசனமாகி காலத்தால் அழியாத இந்த ஆலோசனையை பகிர்ந்து கொண்டார். தாழ்மையாயிருக்கவும் விசுவாசமாயிருக்கவும் கர்த்தரின் ஆவியை காத்து கொள்ளவும் மக்களிடத்தில் கூறுங்கள். அது அவர்களை சரியான பாதையில் நடத்தும். கவனமாயிருங்கள். அமர்ந்து சத்தத்திற்கு முகம் திருப்பாதீர்கள். எதை செய்ய வேண்டுமென்றும் எங்கே போக வேண்டுமென்றும் அவர்களுக்கு போதிப்பார். தேவ ராஜ்யத்தில் அது கனிகளை கொடுக்கும். தங்கள் ஆத்மாக்கும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அது அமர்ந்த சத்தத்தில் சொல்லும். தீய எண்ணத்தை வெறுப்பை சண்டையை பிற எல்லா துன்மார்க்கத்தையும் அவர்களின் இருதயங்களிலிருந்து எடுத்து போடும். நீதியை கொண்டு வந்து தேவனே ராஜ்யத்தை கட்டி அவர்கள் முழு விருப்பம் நம்மை செயல்வதிலிருக்கும். நாம் ஒவ்வொரு தேவனின் கற்பனைகளுக்கு நேர்மையாக கீழ்ப்படியவும் நடைமுறையில் பரிசுத்த ஆவியை பெறவும் கூட நான் ஜபிக்கிறேன். இந்த செய்தியை கேட்கிறவர்களுக்கு அல்லது வாசிக்கிறவர்களுக்கும் பிரகம் யாங்கும் தீர்க்கதரிசி யோசப் ஸ்மித்தும் விவரிக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் ஏற்றதாக இருக்கிறது. ஜீவிக்கிற பிதா குமாரனின் உண்மையை நிலையை நான் சாட்சியளிக்கிறேன். பரிசுத்த ஆவி ஒரு வெளிப்படுத்துபவர், ஒரு தேர். அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அவர் ஒரு பரிபூர்ணமான போதகர் என நான் சாட்சியளிக்கிறேன். மறுஸ்தாபித்தத்தில், சத்தியத்தில் மற்றும் இந்த பிற்காலத்தில் ஜீவிக்கிற பற்கால பரிசுத்துவான்களின் இயேசு கிறிஸ்து சபையில் பரிசுத்த ஆவியின் ஆசீர்வாதங்களுக்கு வருங்கலம். இதை அத்தனையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கூறுகிறேன். ஆமென்.